சமயத்த மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். ஞானத்தில் பரநுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் நச்சன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. அம்ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. தீனில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. இகத்தீனில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகத்தாலம் முடிய காலத்தில் என்ன செய்வா. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும் காலத்தில் என்ன செய்வா. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின் அழித்தாரன்றோ. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின் அழித்தாரன்றோ. ஆவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே. உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். குறித்த முடிவை நீ அறியாயோ. முந்தியரேமியான நீயாவு குறித்த முடிவை நீ அறியாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏத்த ஆயத்தமாய் எப்போது இருந்திடாயோ. காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏற்ற ஆயத்தமாய் எப்போதும் இருந்திடாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே.
கர்த்தருடைய வேதத்திற்காக கருத்தோடு காத்திருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே தானியேல் 1:9 சிந்தித்தோம். பாபிலோனுக்கு சிறையாக பிடித்துச் செல்லப்பட்ட தானியேலும் அவனது நண்பர்களும் ராஜ அரண்மனையிலே பணி செய்யும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். ராஜ போஜனம் புசிக்கும்படியாக கட்டளையிடப்பட்டார்கள். ஆனால் தங்களுக்கு ராஜ போஜனம் வேண்டாம் என்று பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்ட பொழுது தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் என்று சிந்தித்தோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்பொழுதும் பின்னணியத்திலே செயல்பட்டுக் கொண்டே இருப்பார். நமக்காக யார் யாரை ஆயத்தம் செய்ய வேண்டுமோ, எந்தெந்த இடங்களை ஆயத்தம் செய்ய வேண்டுமோ, அத்தனையையும் அவர் பொறுப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார். அதேவேளையிலே நாமும் நமது பங்கையும் நிறைவேற்ற வேண்டும். தானியேல் தனது உள்ளத்திலே செய்த தீர்மானத்தை குறித்து பிரதானியின் இடத்திலே பேச வேண்டியவனாயிருந்தான். அதேபோல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் கையை கட்டிக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய பகுதியையும் நாம் செய்ய வேண்டும். தானியேல் 1:10 பாருங்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிறச்சேதம் பண்ணுவாரே என்றான். ராஜபோஜனத்தை கண்டிப்பாக புசிக்க வேண்டும் என்று பிரதானிகளின் தலைவன் தானியேலையும் அவனது நண்பர்களையும் கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. என்றாலும் அவன் இருந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையையும் கூறுகிறான். தானியேலை அவனுக்கு பிடித்திருக்கிறது. என்றாலும் தான் கொலை செய்யப்பட்டு விடுவேனோ என்ற அச்சமும் இருக்கிறது. தானியேல் 1:11-12 பாருங்கள். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல் அனனியா மிஷாவேல் அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்பு காரணமாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மர கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. சொல்லப்போனால் தானியேல், எங்கள் உணவே எங்களுக்கு போதும், சில நாட்களிலேயே நாங்கள் எப்படி இருக்கிறோம் பாருங்கள் என்று கேட்பது போல தெரிகிறது. சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்ட காலகட்டங்களிலே அவர்கள் எப்படி உணவு அருந்தினார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாய் வழக்கமாய் வீட்டிலே அவர்கள் உட்கொள்வது போல வசதியான உணவு கிடைத்திருக்காது. எனவே நாங்கள் சாதாரணமான உணவை சில நாட்கள் புசித்தாலே போதும், எங்களுக்கு போதுமான பலன் கிடைக்கும் என்று கூறுகிறான். தானியேல் 1:13, எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், எங்களை சோதித்து பாரும், நாங்கள் கேட்கிற உணவை இப்பொழுது எங்களுக்கு தாரும், சில நாட்கள் கழித்து மற்றவர்களுடன் எங்களை ஒப்பிட்டு பாரும், எங்களுடைய சரீர வளர்ச்சி சரியில்லை என்று காண்பீர் என்றால் அதற்கு பின் உமது விருப்பம் போல செய்யும் என்பது போல கூறுகிறார்கள். இந்த மேல்ஷாருடைய கண்களிலே கர்த்தரே இவர்களுக்கு தயவு கிடைக்கும்படியாய் செய்தார். எனவே அவன் அவர்களை சோதித்து பார்க்கப் போகிறான். 8 நான் வாசித்த பொழுது, பாபிலோனிய உணவு தனக்கும் தன் நண்பர்களுக்கும் வேண்டாம் என்பதை குறித்து தன் இருதயத்திலே தானியேல் உறுதியான தீர்மானம் செய்தான் என்பதை குறித்து மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்பதை கர்த்தர் உணர்த்தும் பொழுது அதை குறித்து தெளிவான உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதே நேரத்திலே இப்படி உலக பிரகாரமான சில காரியங்களை விளக்குவதனாலே, அது வேண்டாம் இது வேண்டாம் என்று கூறுவதனாலே ஒருவர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரி ஒரு முறை ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு குறிப்பிட்ட சபையிலே போய் சேர்ந்தேன். அந்த சபையிலே அதை செய்யாதே இதை செய்யாதே என்று பல சட்டத்திட்டங்களை கொடுத்தார்கள். அதையெல்லாம் கடைபிடித்தேன், என்றாலும் என்னுடைய உள்ளத்திலே உண்மையான சமாதானம் இல்லை என்று எழுதியிருந்தார்கள். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, வெளிப்படையான சில காரியங்களை செய்வதனாலோ செய்யாமல் இருப்பதனாலோ கர்த்தருக்குள் திருப்தியான வாழ்க்கை பெற்றுக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவே நமக்கு மெய் சமாதானத்தை தருகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டார் என்பதை பூரணமாய் விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். சில கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதனாலே ஒருவர் கிறிஸ்தவராக முடியாது. இதை இதை செய்ய வேண்டும், இதை இதை செய்யக்கூடாது என்பதெல்லாம் ஆரம்பத்திலே சிறந்தது போல தெரியும். உதாரணமாக ரோம சாம்ராஜ்யத்திலே கிறிஸ்துவை பின்பற்றிய பலர் உலகத்தோடு ஒத்துப்போகும் பழக்கம் உள்ளவர்களாய் இருந்தபடினாலே மடங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆரம்பத்திலே அவைகள் நன்றாகத்தான் இருந்தன. ஆனால் காலம் செல்ல செல்ல வெளி உலகத்தை விட மடங்களில் இருந்தவர்கள்தான் மிக பரிதாபமான ஒரு நிலைமைக்குள்ளே சென்று விட்டார்கள். ஞாபகம் இருக்கிறதா, இயேசு பரிசேயர்களிடத்திலே சொல்லும்பொழுது லூக்கா 11:39 பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்றார். அதாவது நீங்கள் வெளிப்புறத்தை சுத்தம் செய்கிறீர்கள், ஆனால் உள்ளே அது அழுக்கு நிறைந்ததாய் இருக்கிறது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறீர்கள் என்றார். தீத்து 3:5 பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுதும், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முதலாவது தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மறுபிறப்பு அடைய வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையிலே தானியேல் தான் செய்யப்போகும் காரியத்தை குறித்து தனது இருதயத்திலே தீர்மானம் செய்து கொண்டான். ஆம், எல்லாமே இருதயத்திலிருந்து ஆரம்பமாகிறது. நாம் கூட உணர்ச்சி வசப்பட்டு காரியங்களை செய்கிறவர்களாயிராமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெளிவான தீர்மானங்களை செய்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் வாழும் இந்த உலகத்திலே நாம் சிறை கைதிகளைப் போலத்தான் இருக்கிறோம். இந்த உலகம் எப்பொழுதும் நம்மை கீழ் நோக்கி இழுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை விட்டு வேறு எங்கேயும் நாம் குதித்து தாண்டி செல்ல முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார், நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தார் அல்ல என்று கூறினார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்றும் மத்தேயு 6:24 கூறியிருக்கிறார். அதேவேளையிலே சில சட்டத்திட்டங்களை கைக்கொள்வதனாலேயும் நாம் தேவனை பின்பற்ற முடியாது. நம்முடைய இருதயத்திலே ஒரு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திலே நாம் உடுத்துவதையும் உட்கொள்வதையும் விட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் முக்கியமானவைகள். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஆசை தானியேலின் இருதயத்திலிருந்து வந்தது. அதுதான் தானியேலின் சாட்சி. எத்தனையோ வேத வசனங்களை அறிந்திருக்கிறார்மையான சகோதரனை சகோதரியே, இந்த உலகத்திலே கர்த்தரின் பிள்ளைகளாய் கர்த்தருக்கு சாட்சிகளாய் கிறிஸ்துவை உலகத்திலே பிரதிபலிக்கிறவர்களாக அப்படிப்பட்ட காரியங்களை மட்டும் செய்ய வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் நம்முடைய உள்ளங்களின் ஆழத்திலிருந்து எழும்பட்டும். தானியேல் 3:14 அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். இந்த மேல்ஷார் பாபிலோனிலே வளர்ந்தவன், தானியேலுடைய ஆலோசனை பின்பற்ற மனமற்றவனாகவே தானியேலுக்கு அனுமதி கொடுத்தான் என்று கூறலாம். ஏனென்றால் பாபிலோன் தேசத்து உணவுப் பொருட்களே, ராஜாவின் போஜனமே மனிதனை அறிவுள்ளவனாகவும் பலசாலியாகவும் மாற்றும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தான். அவன் தானியேலை சிறிதளவு நேசித்தபடியினாலே 10 நாளளவும் சோதித்து பார்க்க சம்மதித்தான். தானியேல் 3:15 பத்து நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. தானியேல் தெரிந்து கொண்ட உணவு அவர்களுக்காக செயல்பட்டது. இது நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சுற்றிலும் இருந்த ஜனங்களை விட வித்தியாசமானவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த வித்தியாசத்தை காட்டுவதற்காக அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று கூறவில்லை. அவருடைய உணவு பழக்க வழக்கங்களிலே சுகாதாரம் இருக்கும்படியாய் கர்த்தர் அவ்வாறு கூறியிருந்தார். லேவியராம புத்தகத்திலே கூறியிருக்கிற உணவு வகைகளை நாம் தெரிவு செய்யும் பொழுது நிச்சயமாக பல வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி காக்கப்படுவோம். நாம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லை. எதையும் நாம் உட்கொள்ள முடியும், ஆனால் சரீர சுகம் தொடர்பாக நாம் சிந்திப்போம் என்றால், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களிலே கவனமாக இருப்போம் என்றால், இன்று நம்மிலே காணப்படுகிற பல வியாதிகள் நமக்கு இருக்காது. உதாரணமாக, பன்றி இறைச்சியை தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்க கூடாது என்று கூறினார். சுகாதாரப்படியும் அது சரியானதாகவே இருக்கிறது. தானியேல் 3:16-17 வசனங்கள், ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். கர்த்தர் சாலமோனை ஆசீர்வதித்தது போல வெளிநாட்டிலே அரண்மனையிலே வாழ்ந்த இந்த இளைஞர்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். 2 உலக பிரசித்தி பெற்ற சாம்ராஜ்யங்களின் பிரதம அமைச்சராய் தானியேல் செயல்பட போகிறார். கவனித்தீர்களா? தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் என்று வாசிக்கிறோம். சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் தேவன் வெளிப்படுத்தும் காலங்களிலே தானியேல் வாழ்ந்து வந்தான். ஆனால் இந்நாட்களிலே கர்த்தர் தம்முடைய எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாகவே நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். பலருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனங்களை குறித்து கருத்தாய் படிப்பதை விட சொப்பனம் காண்பது எளிதானதாக இருக்கிறது. வேதாகம கல்லூரிகளிலேயும் கூட தேர்விற்கு முந்தின நாள் உட்கார்ந்து கருத்தாய் படிக்க வேண்டியவர்கள் பரீட்சைக்காய் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். ஆனால் அதில் பயனில்லை. ஒரு வாலிபன், நான் தேர்வுக்கு முந்தின நாள் வேதாமத்தை தலையணைக்கு அடியிலே வைத்து படுத்துக் கொள்வேன் என்று கூறினான். அருமையானவர்களே, கருத்தாய் படிக்காமல் இஸ்ரவேல் யூதா ஜனங்களை யார் யார் என்னென்ன காலகட்டங்களிலே ஆட்சி செய்தார்கள் என்பது தானாக வேத புத்தகத்திலிருந்து தலைக்குள்ளே கடந்து வர முடியுமா? முடியாது. சோம்பேறிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கருத்தோடு படிப்பவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். அவர்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கும் பேசுகிறார். என்றாலும் தானியேலின் காலத்திலே கர்த்தர் தானியேலோடு பேசுகிறார். ஏனென்றால் வேத புத்தகத்தில் உள்ள ஒரு புத்தகத்தை தானியேல் எழுத வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசின் புத்தகத்தை குறித்து பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், தானியேலின் காலகட்டத்திலே தானியேலே இதை எழுதினாரே ஒழிய, தானியேல் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு 300-400 ஆண்டுகள் கழித்து யாரும் இதை எழுதவில்லை. தானியேல் 3:18 அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். இப்பொழுது நேபுகாத்நேச்சார் இந்த வாலிபர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி பயன் அளித்திருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்கப் போகிறார். கடந்த காலங்களிலே பொதுவுடைமை கொள்கைக்காரர்கள் மக்கள் மனதை மாற்றுவதற்காக கொடூரமான முறைகளை கையாண்டார்கள். அப்பொழுது அவர்கள் அடிபணிந்தார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் தாக்குப்பிடிக்க முடியும். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சார் இந்த இனிமையான முறையிலே, நட்பின் முறையிலே நல்ல உணவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து தனது ராஜ சமூகத்திலே பணிவிடை செய்யத்தக்க இந்த வாலிபர்களை பயிற்றுவிக்கிறான். தானியேல் 3:19 ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஆம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தனிப்பட்ட விதத்திலே தானியேலிடத்திலும் 3 நண்பர்களிடத்திலும் பேசி பார்த்தார். பல கேள்விகளை கேட்டிருந்திருப்பார். அவருடைய பதில் அவரை ஆச்சரியத்தில் மூழ்கச் செய்திருக்கும். மற்றவர்களை பார்க்கிலும் இவர்களை எல்லா வகையிலும் சிறந்தவர்களாய் கண்டார். எனவே ராஜ்யத்திலே சிறந்த பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுத்தார். தானியேல் 3:20 ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, சகோதரியே, சிறையிருப்பை போன்ற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை வைத்திருந்தாலும் அதன் மத்தியிலேயும் அவர் உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் கிருபைகளையும் தர முடியும் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பதனாலே உங்கள் முயற்சிகள் வீண் போகாது. இங்கே தானியேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சிறந்த மனிதனாய் காணப்படுகிறான். தானியேல் முதலாம் அதிகாரம் 21 வசனம், கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். இந்த வசனத்தின் மூலமாக தானியேலின் வாழ்நாட்களை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். சுமார் 17 வயதிலே பாபிலோனுக்கு வந்த தானியேல் 70 வயதாக இருக்கும் பொழுது பாபிலோனிலே மரித்தான். கோரேஸ் ராஜாவின் காலத்திலேதான் ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பிச் சென்றார்கள். ஆனால் அவ்வாறு அவர்கள் திரும்பிச் செல்லும் முன்னதாக கோரேஸ் அரசனின் முதலாம் ஆண்டிலேயே தானியேல் மரித்திருக்க வேண்டும். ஆனால் தானியேலின் மரணத்தை குறித்த எந்த விபரமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது தானியேல் 2 அதிகாரத்துக்குள்ளே பிரவேசிப்போம். இந்த 2 அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் கண்ட கனவை குறித்தும் அதற்கு தானியேல் கொடுத்த விளக்கத்தை குறித்தும் பார்க்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வசனத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பதை குறித்து சிந்திக்கும் பொழுது இதுவும் ஒரு முக்கியமான செய்தி. தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 2 அதிகாரத்திலே பல்வேறு உலோகங்களால் ஆன ஒரு சிலையை குறித்து வாசிக்கிறோம். 7 அதிகாரத்திலே 4 மிருகங்களை குறித்து பார்க்கிறோம். 9 அதிகாரத்திலே தானியேல் கூறும் 70 வாரங்களை குறித்து படிக்கிறோம். வேதத்தின் ஊடே காணப்படுகின்ற தீர்க்க தரிசனங்களிலே இவை எல்லாமே முக்கியமான பகுதிகளாகும். ஒலிவமலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய செய்தியின் பின்னணியம் தானியேலின் புத்தகம்தான். இயேசுவின் சீஷர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், இந்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று கேட்டார்கள். இவைகள் எல்லாம் நடப்பதற்கும் உலகத்தின் முடிவிற்கும் எது அடையாளம் என்றார்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 24 அதிகாரம் 15 வசனத்திலே இயேசு கூறும்பொழுது, பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறாராமே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்களை மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் என்று கூறினார். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்ன? இந்த உலகம் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு காரியங்களும் எப்படி நடைபெறப் போகிறது? எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளாகவே இருக்கின்றன என்று கேட்கிறார்கள். தேவனை அறியாதவர்கள் உலகத்தை ஆளும் பொறுப்புகளிலிருந்து தள்ளி வைக்கப்படப் போகிறார்கள். இதன் ஆரம்பத்தை தானியேலின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். உலகத்தின் முடிவிலேயும் இதே காரியம் நடைபெறும். என்றாலும் கிறிஸ்துவின் சபையாகிய திருச்சபை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஆட்சி செய்வார். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் புரிந்து கொள்வதனாலே மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களை புரிந்து கொள்ள இது உதவி செய்கிறதா இருக்கிறது. எனவேதான் வேதத்திலே ஒரு சில வசனங்களை மட்டும் வாசித்துக் கொண்டு ஒரு சில வசனங்களுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துக் கொண்டிருப்பது ஆபத்தான ஒரு காரியம். இப்படித்தான் பல்வேறான சபை பிரிவுகள் பாகுபாடுகள் உருவாகின்றன. எல்லா வேத வசனங்களையும் சரியாக அறிந்து அவற்றை அடிப்படையாக கொண்டு வாழும் திருச்சபையே உறுதியானதாயிருக்கும். கிறிஸ்துவின் பெயரை சொல்லி தங்களுக்கென்று சில கொள்கைகளை வகுத்துக் கொண்டு பணி செய்கிற பலர் வளர்ச்சியடைகிறார்களே என்று நீங்கள் நினைக்கலாம். மனிதனுடைய இயற்கை மனதை கவரக்கூடிய பல காரியங்களை பேசலாம், செய்யலாம். இப்படி செய்யும் சிலரது தனிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வார்த்தைகளுக்கு மாறுபாடானதாய் தெரிகிறதே என்று கூட நீங்கள் கேட்கலாம். பலர் அவர்களுடைய சபைகளிலே சேருகிறார்களே என்றும் நீங்கள் எண்ணலாம். நான் கர்த்தருடைய வார்த்தையை இவ்வளவு கருத்தாய் போதிக்கிறேன், என்னுடைய சபையிலே பலர் வந்து சேரவில்லையே என்று நீங்கள் கலங்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த ஊழியத்திலே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நேராய் மக்களை வழிநடத்துவீர்கள் என்றால் நீங்கள் சிறு கூட்டமாகவே இருப்பீர்கள். என்றாலும் பல ஊழியர்கள் மனிதனுடைய இயற்கை மனதை இழுக்கும் வண்ணமாய் செயல்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்களை பின்பற்றும் பலருடைய வாழ்க்கையிலே உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் கூட இல்லாதவர்களாகவே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஒரு காலகட்டத்திலே வேத புரட்டிலே மூழ்கி கிடந்த பரிசுத்த அகஸ்டின் என்று அழைக்கப்படுகிற தேவ மனிதரிடத்திலே, நீங்கள் எப்படி அதில் இழுக்கப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்று கேட்டபொழுது அது மிக முழுமையானதாகவும் அர்த்தப்படுத்தப்படக்கூடியதாயும் இருந்தது என்று கூறியிருக்கிறார். நேரடியாக சத்தியத்தை சத்தியம் என்று போதியாமல் மனோ தத்துவ முறையிலே சத்தியத்தை போதிக்க முயற்சிக்கிறவர்கள் ஆபத்தான பணி செய்கிறார்கள். வசனங்களுக்கு நேராய் வழிநடத்தப்படுகிறவர்களே வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உறுதியாக கன்மலையாய கிறிஸ்துவிலே நிலைத்து நிற்பார்கள். பிளேட்டோவும் இதை கூறினார், அரிஸ்டாட்டில் இதை கூறினார் என்று வேத வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்க முயலுகிறவர்கள் ஆபத்தான பாதையை தெரிந்து கொள்கிறார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையே உங்கள் கேள்விகளுக்கு பதில் உரைக்கட்டும். உங்கள் வாழ்வின் எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை விடை கொடுக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் அவரே மனுக்குலத்தை படைத்தவர். இன்று மனுக்குலம் கடந்து செல்லும் பாதையை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கருத்தோடு படியுங்கள், கவனத்தோடு படியுங்கள், தொடர்ச்சியாக படியுங்கள். கர்த்தர் அனுதினமும் உங்களை வழிநடத்துவார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்று நாங்கள் கற்றுக்கொண்டது போல தானியேலின் வாழ்க்கை பின்னணியத்திலே நீர் செயல்பட்டுக் கொண்டு இருந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எடுத்த தீர்மானத்திலே உறுதியாயிருக்கும் கிருபையை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் உமக்கு பயந்து உமக்கு பிரியமானதை செய்ய தீர்மானித்திருக்கிறார்களோ அவர்கள் இருதயத்தின் தீர்மானத்திலே நிலைத்து நிற்கவும் உம்முடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் செயலாக்கவும் நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அறியாத மக்கள் மத்தியிலே தேவனுக்காக எதிர்த்து நிற்போரின் மத்தியிலே பணி செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக, அவர்களுக்கு கிருபை செய்வீராக, தேவையான ஞானத்தை தாரும். வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலேயும் உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவர்களாக வாழ நீரே அருள் புரியும். உம்முடைய சித்தத்தை செய்ய உம்முடைய வசனங்களையே அவர்கள் நோக்கி பார்க்க கிருபை தாரும். தவறான போதனைகளிலே விழுந்து போகாதபடி, தவறான மனிதர்களின் பின்னாலே சென்று விடாதபடி கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, கேட்கும் செய்திகளை கூடும் கூட்டங்களை திருமறையின் வெளிச்சத்தில் சீர்தூக்கி பாருங்கள். சரியானவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் கன்மலையாகிய கிறிஸ்துவிலே நிலைத்து நிற்பீர்கள். அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமொழிகள் 10:19.